بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. أنبو الله سخوذر خلي سخوذر خلي இன்ஷாஅல்லாஹ் இந்த ஒரு 2-3 வாரங்கள் அல்லது 2 வாரங்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களது வரலாறும் அவரது ஆட்சியில் அதாவது நடந்த நிகழ்வுகளும் என்கின்ற அமைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். நாம் ஏற்கனவே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான வரலாறுகள் நிறையவே நாம் படித்திருக்கிறோம். தனியாகவும் நாம் என்ன செய்தோம், அது பார்த்தோம். பின்னர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு பார்த்தோம். அவருடைய ஆட்சியில் உள்ள பங்களிப்புக்கள் நம்ம பெரிய அளவில் பார்க்காது விட்டாலும் கூட ஓரளவு என்ன செய்தோம், பார்த்தோம். மூன்றாவது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். அது தொடராக விரிவாகவே நம்ம பார்த்தோம், 4 தொடர்கள் பார்த்தோம். அடுத்ததாக அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக நம்ம 3 தொடர்கள் என்ன செய்தோம், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி விஷயங்கள், அவருடைய சொந்த வரலாறுகள் சம்பந்தமாக பார்த்தோம். அதுக்கு பின்னால் முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பற்றி ஒரு 4 தொடர்கள் என்ன செய்தோம், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக பார்த்தோம். அதுக்கு பின்னால் யசீதை பற்றி நினைக்கிற ஒரு 3 வாரம் என்ன செய்தோம், யசீதுடைய ஆட்சி கால பகுதியை பார்த்தோம். இதான் அந்த சில்சிலா, முஆவியா யசீத். இதற்கிடையில் அலி ரழியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பின்னால் யசீது அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சிரியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடைப்பகுதியில் அலி ரழியல்லாஹு அவர்களுக்கு பின்னர் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அதாவது அலி ரழியல்லாஹுனுடைய மகன் ஆட்சிக்கு வந்தார்கள். 6 மாதம் இங்கே இஜாஸில் இவர்கள் 6 மாதம் ஆட்சியில் இருக்கிறாங்க. சிரியாவில் இன்னும் மற்ற எல்லா பகுதிகளிலும் யார் இருக்கிறாங்க, முஆவியத் இப்னு அபி சுஃபியான் இருக்கிறாங்க. அவர்கள் தான் அதாவது இது ஹலீஃபாவாக 5வது ஹலீஃபாவாக ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தாலும் கூட 5வது ஹலீஃபாவாக நம்ம முஆவியாவை தான் என்ன செய்வோம், சொல்லுவோம். காரணம் என்னன்னு சொன்னால், 6 மாதங்களிலேயே ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சமாதானம் செய்து கொண்டு இஸ்லாமிய உம்மத் ஒரே தலைமையின் கீழ் வாருகின்ற அமைப்பில் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க 6 மாதங்களில். அதுக்கு பின்னால் 20 வருடங்கள் முஆவியா ரழியல்லாஹு என்ன செய்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க. 40 அதாவது 60 வரைக்கும் என்ன செய்தார்கள், ஹிஜ்ரி 60 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் 6வது ஹலீஃபாவாக யசீத் ரஜப் மாதம் என்ன செய்கிறார்கள், அதாவது ஆட்சிக்கு வருகிறார்கள். அதுக்கு பின்னால் நம்ம யசீதுடைய விஷயங்களை பார்த்தோம். யசீதுடைய அந்த ஆட்சியுடைய விஷயங்கள் பார்க்கிற நேரத்தில் 3 முக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமாக நம்ம சொன்னோம். அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல்கள் என்னென்று சொன்னால், முதல் விஷயம் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரால வந்தவர்கள் ஹலீஃபாவாக. ஆனால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் யசீத் வந்தது மஷூரால என்ன செய்யலை, முஸ்லீம் சமுதாயத்துடைய மஷூரால அவர் ஹிலாபத்துக்கு வரலை, தந்தையுடைய இருப்பால் தான் என்ன செய்தார் அவர் வந்தார். பொதுவாக நெருக்கமான உறவினர் ஒருவரை ஆட்சியில் வைக்கிறது, ஆட்சியை விடுங்க சாதாரணமான கவர்னர் பதவியில் வைக்கிறதே இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு குறையாக என்ன செய்தது, அன்றையிலிருந்து பார்க்கப்பட்டது. அது தவறு கிடையாது, ஆனால் அதில் நம்பகத்தன்மை என்னது, குறைபாடாக பார்க்கப்பட்டது. அது போன்ற விமர்சனங்கள் தான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுப்பப்பட்டதான, அவர் அது குற்றச்சாட்டு தவறாக இருந்தால் அப்படி எழுப்பப்பட்டது. சாதாரண உறவுகளை சாதாரண பதவிகள் வைப்பது கூட பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் சொந்த மகனை ஹிலாபத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது ஒரு பெரும் பிரச்சனையாக என்ன செஞ்சது, மாறியது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தாலும், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய பின்னணி அதில் இருந்தாலும், அவர் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள முரண்பாடுகள் திருப்பி வளரக்கூடாது என்பதற்காக அவர் நியமித்திருந்தாலும், காரண காரியங்கள்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இது தவறு. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி மகனை கொண்டு வந்து நிறுத்தியது ஹிலாபத்தில் ஏற்பட்ட ஒரு புது வழிமுறையாக என்ன செய்தது, கருதப்பட்டது. ஹிலாபத்தில் இஸ்லாமிய ஹிலாபத்தில் ஏற்பட்ட ஒரு புது வழிமுறையாக கருதப்பட்டது. அவர்கள் அப்படி பார்த்ததெல்லாம் யாரை பார்த்தாங்க, ரோம பாரசீகர்கள் தான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மகன் பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளைன்னு சொல்லி இந்த ஆட்சி வராததாக மாறியது அவர்களுக்கு மட்டும்தான். இந்த வேலை நடந்த உடனேயே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுக்கான அதுக்கான காரண காரியங்கள் நியாயங்கள் இருந்தாலும் கூட, இது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு புது வடிவம், அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழகாக முடியும், அப்துல்லா பின் உமரை நிறுத்திவிட்டு போவதற்கு எல்லா வகையிலும் தகுதி. ஆட்சிக்கு எப்பயும் வரக்கூடாது செஞ்சிட்டாரு போயிட்டாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு பெரும் பிரச்சனையாக என்ன செய்தது இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து இதற்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும், இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படி என்ற சிந்தனை என்ன செஞ்சது வளர்ந்ததுனால இது ஒரு காரணம். இரண்டாவது, யசீத் ஆட்சிக்கு வந்த நேரம் இருக்குது, நிறைய சிறந்த நபித்தோழர்கள் இருந்தாங்க. யசீத் வந்து ஒரு சஹாபி அல்ல, நிறைய அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இவர்கள் இருக்கிறார்கள், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான பெரும் சிறந்த நபித்தோழர்கள் இருக்கிற நேரத்தில் அவர் ஆட்சிக்கு வந்தது என்பது இன்னொரு வகையில் என்ன செஞ்சது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. இந்த இரண்டு காரணங்களும், இந்த இரண்டு காரணங்களாலும் இந்த இதுக்கு பின்னால் நம்ம இப்படி விட்டோம் என்று சொன்னால் இனி என்னது இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து இந்த அதாவது ஹிலாஃபா அலா மின்ஹாஜு நுபுவா நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்தெல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் என்று பார்க்கப்பட்டது. இதனால் என்ன சில நபித்தோழர்கள், பெரும்பாலான நபித்தோழர்கள் அதை சரிகாணலை, சில நபித்தோழர்கள் இது யுத்தம் செஞ்சு தான் என்ன செய்யணும் இது மாற்றப்பட வேண்டும் என்று கருதினார்கள். அப்படி கருதியவரில் மிக முக்கியமான இரண்டு நபித்தோழர்கள் இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹுமா, ஹுசைன் இப்னு அலி ரதியல்லாஹு அன்ஹுமா, அடுத்து அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹுமா. இவங்க ரெண்டு பேரும் ஒரே பீரியட்லேயே அந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. ஆனால் மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனை யசீத் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னால் இருந்தாலும் இவர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், யசீத் வந்து ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை மூலம் அணுகிறாரு, பேச்சுவார்த்தை மூலம் அவர் அணுகினார். ஒரேடியாக கூவத்தை பலத்தை அவர் செயலை பயன்படுத்தலை, நாங்கள் அவர் மீது உள்ள அவதூறெல்லாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஆனாலும் கூட முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிக்மத் இவருக்கு இருக்கல. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் நடந்தா தான் யுத்தத்துக்கு என்ன செய்வார் இறங்க பார்ப்பார், வழியே மற்றபடி அழைத்து பார்ப்பார், வராது விட்டால் என்னது அதுக்குள்ள யுத்தத்துக்கு போய் இறங்க மாட்டார். யசீத்துட்டு அதை என்ன செய்யலை இருக்கல, அவருடைய இளம் வயது காரணமாக இருக்கலாம், அனுபவமின்மை காரணமாக இருக்கலாம். அவர் என்ன செஞ்சார்னா பலத்தின் மூலம் மசூரா பக்கம் அழைத்து அவர் வராத நேரத்தில் பலத்தின் மூலம் என்ன செஞ்சார் அவர்களை பைய தடுக்க பார்த்தார், அவர்கள்ட்ட பைய தடுக்க பார்த்தார். ஏன் இவங்க ரெண்டு பேர்ட்ட பைய தடுக்க பார்க்கறது, அப்துல்லா இப்னு சுபைருக்கு பின்னால் என்ன செய்வாங்க லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அவர்கள்ட்ட பைய தடுத்துட்டா சரி ஊத்தரா பைய தடுக்கணும் இல்லை, அவங்க ரெண்டு பேர்ட்ட பைய தடுத்துட்டோம்னா எத்தனை பேர் வந்துடுவாங்க உங்களுக்கு அங்கே 50-60 லட்சம் பேர் என்ன செஞ்சுருவாங்க பின்னால் வந்துருவாங்க. இதுதான் அவர்கள்ட்ட எடுக்கிறதுக்கான காரணம். அவங்க யுத்தம் செய்ய நினைச்சிருக்கோம் இல்லை, அதாவது ஆரம்பத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் யசீதுக்காரன் யுத்தம் செய்ய நினைச்சிருக்கோம் இல்லை. ஆனால் யசீத் என்ன செஞ்சார் பலத்தை பிரயோகிக்க ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் ஹுசைன் ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்க இதுக்கு எதிராக கிளம்பணும் என்பதற்காக நேர கூஃபாவுக்கு போகிறாங்க. கூஃபா மக்கள் என்ன செஞ்சாங்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு அழைத்தார்கள். ஏற்கனவே ஆதரவு தருகிறோம் அழைச்சி தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு தலைமையகத்தை அங்கே மாற்றி அலி ரதியல்லாஹு அன்ஹு கொலைக்கே காரணமானவங்க அவங்க. இப்போ திருப்பி ஆதரவு தரணும் அழைக்கிறாங்கன்னு உடனே முதலாவது போக வேணான்னு சொன்ன பட்டியலில் வரக்கூடிய நபித்தோழர்கள் அப்துல்லா இப்னு சுபைர் வரார். நம்பி போயிடவானாம், எப்படி நீங்கள் நம்பி போவீங்க, உங்களோட தந்தையை அழைத்து தந்தையே கொண்ட சமுதாயம் அந்த சமுதாயம் திருப்பி எப்படி நீங்கள் நம்பி போகலாம்னு சொன்னாங்க. அப்போ எதிராக கிளம்ப வேண்டும் என்கின்ற சிந்தனை இருந்தாலும் ஹுசைன் ரதியல்லாஹு மக்கா விட்டு போகிறது என்ன செய்யலை விரும்பலை. அப்துல்லா இப்னு சுபைர் போனார், என்ன யுத்தம் நடந்தது கர்பலா. நான் கர்பலா சம்பந்தமாக சுருக்கமாக பார்த்தோம், கர்பலா முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய நாள் என்ன செய்து அந்த யுத்தம் என்ன செய்து நடந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ கர்பலா யுத்தம் எப்போ நடக்குது, ஹிஜ்ரி 61, ஒரு 60 ரஜப் ஆட்சிக்கு வராரு. அடுத்தது என்னது ரஜப் ஷாபான் ரமலான் ஷவ்வால் துல்காதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம், முஹர்ரமில் நடக்குது. முதலாவது யசீதுடைய ஆட்சியில் என்னப்ப ஆட்சி ஆரம்பிக்கிறது எப்படி கர்பலாவில், ஹுசைன் ரதியல்லாஹு கொல்றதோடு ஆட்சி ஆரம்பிக்குது. இது அவர் மீது இன்னொரு வெறுப்பு என்ன செஞ்சது வளர்த்தது. வளர்த்தாலும் எதிர்க்க முடியாத லெவலுக்கு இருந்ததுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது. யசீத் வந்து என்னதான் இந்த மாதிரி தவறுகள் இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல ஹிக்மத் என்ன செஞ்சது மக்களை ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹிக்மத் நல்ல ஞானம் அதெல்லாம் இருந்ததுனால மக்கள் வந்து அதுக்கு எதிராக என்ன செய்யலை கிளம்ப முடியாத ஒரு நிலையில் இருந்தாங்க. இரண்டாவது என்ன நடக்குது, மதீனாவாசிகள் யசீதுடைய பையத்தை நம்ம நிராகரித்து விட்டோம் அப்படின்னு கிளம்பினாங்க அப்படித்தானே. அப்போ அந்த இடத்துல அவங்களால பார்க்கப்பட்டது என்ன, எங்களுக்கு ஆட்சி வரணும்ன்ட்டு ஹுசைன் இல்லை அவங்க நினைக்கவும் இல்லை, அப்துல்லா இப்னு சுபைர் இல்லை நினைக்கவும் இல்லை, வேறு யாரும் நினைக்கிறாங்க. அவங்க முழு நோக்கம் இருந்தது சரியான முறையில் என்ன செய்யணும் இது நிகழ்த்தப்பட வேண்டும், அதற்கு தன்னை தகுதியாக கண்டார்கள் அப்படிதான். இரண்டாவது என்ன நடக்குது, மதீனாவாசிகள் வந்து யுத்தத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு கிளம்பின உடனேயே அங்கிருந்து இரண்டு படைகள் வருது. ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு மதீனா, அப்போ ஒரு யுத்தம் நடந்தது நம்ம பார்த்தோம், அதாவது வக்காத்துல் ஹர்ரா, ஹர்ரா என்ற அதாவது மதீனால வந்து நிறைய அந்த கருப்பு கற்கள் பகுதிகள் இருக்கும், அதுல நடந்த யுத்தம் என்பதனால இரண்டாவது சோதனை, இரண்டாவது என்னது பெரும் பிரச்சனை நடக்குது, என்ன ஹர்ரா யுத்தம். இது யார் மூலம் நடக்குது? யசீத் மூலம். அடுத்ததாக என்ன? மக்கால. மக்கால என்ன செய்கிறது? அடுத்த யுத்தம் நடக்குது. இப்படி யுத்தத்துக்கு மேல யுத்தம் நடந்து கொல்லப்பட்டது யாரு, பிரச்சனைகள் யாரோட, முஸ்லிம்களோட. இந்த மாதிரி நடந்து மூன்று பெரும், அதாவது சொல்ல போனால் அந்த இடத்துல நியாயம் நியாயமில்லை காரண காரியங்கள்லாம் விட்டு பார்த்தா, ஒரு உயர்ந்த ஈமான் உள்ள ஒருவர் உஸ்மான் ரதியல்லாஹு முடிவுக்கு தான் வந்திருப்பார், முஸ்லிம்களை கை வச்சு கொல்ற இடத்துக்கு என்ன செஞ்சிக்க மாட்டார், வந்திருக்க மாட்டார். யசீத் மிகப்பெரும் சிறந்த ஒருவராக என்ன செய்யல, இருக்கவில்லை என்பதனால இந்த மூன்று படுகொலைகளுக்கும் காரணமாக என்ன செஞ்சிட்டாரு, யசீத் ஆகிவிட்டார் அப்படின்றத பார்த்தோம். அதனால அல்லாஹு தஆலா அவரை என்ன செஞ்சிட்டான், மிச்சம் காலமாக கிலாபத்தில் வைக்கவில்லை. இமாம் ஜஹபி என்ன செய்யறாரு சொல்றாரு, 60 வந்தவர் 61, 62, 63, 64 என்ன செஞ்சாரு, மரணித்து விடுகிறார். இப்ப 64 மரணிக்கும் வரைக்கும் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யல, பையத்து செஞ்சிருக்கல. அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத்து செய்து இருக்கவில்லை. ஆனாலும் பெரிய அளவுல எதிர்ப்பு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. காரணம் ஹலீஃபா யாரு, மக்களால் பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஹலீஃபா இவரு, அதாவது யசீத். இதுல ரெண்டு விஷயம், யசீத் ஆட்சிக்கு வந்த முறையை எதிர்க்கப்பட வேண்டும், யுத்தம் செஞ்சு அதை நீக்கப்பட வேண்டும் நினைச்சாரு. ஆனால் பெரும்பாலான மக்கள் பையத்தை செய்திருப்பதனால் அவருக்கு எதிராக கிளம்ப கூடாது என்ன செஞ்சாரு, நினைத்தார் அப்துல்லா இப்னு சுபைர். அவன் மார்க்க அறிவோடும் நல்ல ஞானத்தோடு தான் இருந்தார். அதற்கு அடுத்ததாக யசீதுக்கு பிறகு ஆட்சிக்கு யார் வந்தாரு, இப்ப யசீத் வந்து அதாவது 6வது ஹலீஃபா, யசீதுக்கு அடுத்ததாக அந்த இடத்துல யார் வந்தாங்க, முஆவியா இப்னு யசீத், யசீதுடைய மகன் முஆவியா, யசீதுடைய தந்தையும் முஆவியா, அடுத்த யசீதுடைய மகனும் முஆவியா. இதெல்லாம் ஒரு மீட்டல் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் விரிவா, ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம். அப்போ யசீதுடைய மகனும் முஆவியா எத்தனை நாள் ஆட்சியில் இருந்தார், முஆவியா 40 யசீதுடைய மகன் முஆவியா 40 யசீதுடைய தந்தை 20 இவர் 40 இருக்கிறார். 40 இருந்து 40 அதாவது மரணிப்பதற்கு முன்னாலே, நான் இந்த ஹிலாபத்தை மசூராவை ஆக்கிவிட்டேன் சொல்லி தான் மரணித்தார். மசூராவுக்கு கொண்டு வந்துட்டார், ஹிலாபத்தை கலைஞ்சிட்டார். நான் ஹலீஃபா இல்லைன்னு ஹிலாபத்தை என்ன செய்கிறாரு, கலைந்து விட்டார். முஸ்லிம்களுக்கு மசூராவாக கொண்டு வந்தார், சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். வரலாற்றில் என்ன செய்கிறது, முஆவியா இப்னு யசீதை பற்றி பாராட்டப்படுவதை பார்க்கிறோம். அவர் அப்போ எத்தனாவது ஹலீஃபா, இளம் வயது 20 வந்துட்டார் ஆட்சிக்கு. அப்போ அவர் எத்தனாவது ஹலீஃபாவாக இருக்கிறாரு, இவர் ஆறுன்னு சொன்னவர் 7வது ஹலீஃபாவாக என்ன செய்கிறார் இருந்தார். இப்போ கலைகிறாரா, இதான் அப்துல்லா இப்னு சுபைர் மேலோங்கக்கூடிய காலகட்டம். கலைஞ்ச என்ன, இப்போ ஹிலாபத்து இல்லை, இந்த காலப்பகுதியில் யார் ஹலீஃபா என்கின்ற இடம் இருக்குதே, இந்த இடத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா மதீனா ஹிஜாஸுடைய பெரும்பகுதி, ஹிஜாஸுடைய பெரும்பகுதியிலெல்லாம் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹுக்கான ஆதரவு என்ன செஞ்சது, மிக பலமாக வளர்ந்தது. ஆனால் ஒரு கவலைக்கிடையான விஷயம், எங்களுக்கு மர்வாண்ட பேராவது கேள்விப்பட்டிருப்போம், அப்துல்லா மலிக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த அப்துல்லா இப்னு சுபைர் ஆட்சியை பற்றி என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கொஞ்சம் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் என்கின்ற அளவில் அப்துல்லா இப்னு சுபைர் நிலைமை இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த கால பகுதியில் தான் சிரியாவில் முழு வேலையில் ஈடுபட்டார் யாரு, மர்வான் இப்னுல் ஹக்கம். மர்வான் இப்னுல் ஹக்கம் அவரை பற்றியும் அவதூறுகள் நிறைய இருக்குது, அவர் தவறு நிறைய செஞ்சிருந்தார் சந்தேகம் இல்லை, நிறைய அவதூறும் இருக்குது. மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ன செய்கிறாரு, சிரியாவில் தனது ஹிலாபத்தை என்ன அதாவது மேலோங்குவதற்கான ஒரு முயற்சியில் அங்கே நடந்துகின்றிருக்கிறார். கடைசியில் மேலோங்கினார்கள், அதுக்கு பின்னால் அவருடைய பிள்ளைகள்லாம் வர ஆரம்பித்தாங்களே, அப்துல் மலிக் இப்னு மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக், அப்படியே அந்த முமையாக்களுடைய ஆட்சி வர ஆரம்பிச்சது. இந்த பகுதி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த இடம் தான் முஆவியா இப்னு அபி சுஃபி, அதாவது முஆவியா இப்னு யசீத் ஆட்சிக்கு வரார். யசீதுடைய மரணத்துக்கு பின்னால் ஹிஜ்ரி 64 இங்கே தான் அப்துல்லா இப்னு சுபைர், அதாவது இந்த இடத்துல வந்து தனக்கு அவர் தகுதியாக வேற யாரையும் காண்றார் இல்லை. இப்னு உமர் ரதியல்லாஹு கூப்பிட்டா அவரும் வரார் இல்லை. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு ஆதரவாக இருந்தார், அவர் மரணிச்சிட்டார். யாரும் நபித்தோழர்கள் ஆட்சிக்கு வராறு இல்லை. இப்ப உண்மையிலே தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு போக வேண்டிய நிலைமையில் யார் இருக்கிறாரு, அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல அப்படி இருக்கணும். உதாரணமாக யூசுப் அலி இஸ்லாம் என்ன செஞ்சாரு, இஜ்அல்னி அலா ஹசாயினில் அர்த், எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை தாங்கன்னு சொன்னாரா இல்லையா, ஏன் தாங்கன்னு சொன்னாரு, அந்த இடத்துல மற்ற எல்லாம் இருக்கிறவங்க யாருன்னு தெரியும், அதனால கேட்டாரு, இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் வந்து நல்ல முறையில் பாதுகாப்பேன் நம்பிக்கையில் பெருமை அடிச்சுன்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல, அந்த இடத்துல வேற யாரும் இல்லை, தான் முன்னாக வேண்டும் என்பதனால என்ன செஞ்சாரு, அவர் எடுத்தார். இதுதான் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு தன்னை ஹலீஃபாவாக அறிவித்ததற்கான காரணம். தன்னை ஹலீஃபாவாக அறிவிச்சேன்னு அவர் தன்னை ஹலீஃபாவென்று பிரகடனப்படுத்தலை எங்கேயும். இது சூறாவாக மாற்றப்பட வேண்டும் என்று போராடினார். கடைசியில் ஹலீஃபாவாக என்ன செஞ்சாங்க, பையத்து செய்தார்கள் மக்கள். அதனால தான் இவரை பற்றி எழுகிற நேரத்தில் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அமீருல் முஃமினீன் அல் ஹலீஃபா அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமான்னு தான் என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க. அதனால் நம்ம அந்த இடத்துல எப்படி கவனிக்கலாம் என்று சொன்னால், எட்டாவது ஹலீஃபாவாக இவர் என்ன செய்யலாம், இஸ்லாமிய சமுதாயத்தில் உமையா ஹலீஃபான்ற ஓர்டரில் போகாமல் ஐந்தாவது முஆவியா, ஆறாவது யசீத், அதுக்கு பின்னால் முஆவியா, அதுக்கு பின்னால் என்ன, அதாவது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர்ன்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். நாங்கள் உமையான்னு பார்த்தோம்னா மறுவாடு இப்னு ஹக்கம் என்று போயிடும். அப்படி இல்லாமல் சொல்கிறோன்னா இவரையும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ரைட், அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நாங்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரை ஏன் இஸ்லாமிய ஆட்சியில் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அப்படி என்கின்ற பகுதியை நம்ம எடுத்ததுக்கானது, அவர் 9 வருஷம் இருந்தார், 9 இயர்ஸ் அந்த ஆட்சி சப்ஜெக்டோட ஆரம்பம் முடிவு எல்லாம். இந்த பகுதிகள் பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரம் தான் என்ன செய்வேன், அதை விரிவாக நான் விளங்கப்படுத்துவேன். ஆனால் இப்போ நம்ம அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் யார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேர் என்ன, அவருடைய வரலாறு என்ன, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருடைய பங்கு என்ன, அறிவு என்ன என்ற பகுதி என்ன செய்ய வேண்டும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால உளவுன்னு நேர சொன்னது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஏன் ஹிலாபத்தோடு சம்பந்தப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்கான அறிமுகம். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் யார் என்ற அறிமுகம், இந்த அறிமுகம் தான் நம்ம அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அவங்களை பேசுறதுக்கான இங்கே காரணம். எனவே இந்த அடி என்ன, நம்ம ஒரு ஒரு அளவுக்காவது இஸ்லாமிய ஆட்சியுடைய ஒரு பகுதியை தெரிஞ்சுக்கொள்ளணும், அதுவும் நல்ல முறையில் ஆதாரபூர்வமான செய்திகளோடு போகணும் என்பதற்காக தான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி நான் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரிவு செய்தேன். உள்ள சகோதரர்களே, ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், அதாவது ஸுபைர் இப்னுல் அவ்வாம், ஸுபைர் இப்னுல் அவ்வாம். அப்போ ஸுபைர் இப்னுல் அவ்வாம் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் என்னென்று சொன்னால், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையுடைய பேர் என்ன, ஹதீஜா பின்து ஹுவைலித், அது சொன்னே ஞாபகம் வருது, ஹதீஜா பின்து ஹுவைலித் அவ்வாம் இப்னு ஹுவைலித், ஹதீஜா பின்து ஹுவைலித் அவ்வாம் இப்னு ஹுவைலித். அப்படின்னா என்ன, ஹுவைலிதுடைய மகள் தான் ஹதீஜா, ஹுவைலிதுடைய மகன் தான் அவ்வாம். இந்த அவ்வாம் என்பவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அதாவது ஹதீஜா ரழியல்லாஹுனுடைய சகோதரர் என்ன செய்கிறார்ன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமிமார்களில் ஒருவரான சஃபியாவை திருமணம் முடிக்கிறார். ரசூலான மனைவி சஃபியா இல்லை, மாமிமார்களில் ஒருவரான சஃபியாவை, அதாவது தந்தை வழி சகோதரி சஃபியாவை திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ தந்தை வழி சகோதரி சஃபியாண்டா, அந்த சஃபியாவுடைய தந்தை யாரு, அப்துல் முத்தலிப், சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், அப்படித்தானே, அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப். அப்போ தந்தை வழி சகோதரி என்ன என்ன, சஃபியா, சஃபியாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப். அப்போ அப்துல் முத்தலிபுடைய மகள் தான் சஃபியா, சஃபியாவை திருமணம் முடிக்கிறார் யார், இந்த அவ்வாம் என்பவர். அவ்வாமுக்கு பிறந்தவர் தான் ஜுபைர், ஜுபைர் இப்னுல் அவ்வாம், ஜுபைர் இப்னுல் அவ்வாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜுபைர் இப்னுல் அவ்வாம் 3 முறையில் உறவு. இப்போ நான் 2 முறை சொல்லிக்கிறேன், 3வது முறை சொல்கிறேன். 1, ஹதீஜா ரழியல்லாஹுடைய சகோதரர் என்ற அடிப்படையில், ஹதீஜா ரழியல்லாஹுடைய சகோதரன் அடிப்படையில் அவ்வாம், அவருடைய பிள்ளை தான் ஜுபைர், அவருடைய பிள்ளை தான் ஜுபைர் என்ற அடிப்படையில் ஒரு உறவு. 2வது முடிச்சது யார், அவ்வாம், அதாவது ஜுபைருடைய தாய் யார், சஃபியா. அப்போ அந்த அடிப்படையில் மாமியுடைய மகன், அந்த அடிப்படையில் மாமியுடைய மகன், 1 மச்சானுடைய மகன், 2வது மாமியுடைய மகன் அடிப்படையில் இன்னொரு உறவு. 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாங்க. இப்போ ஆயிஷா ரழியல்லாஹுடைய சகோதரி யார், அஸ்மா பின்து அபிபக்கர், அஸ்மா பின்து அபிபக்கர். ஜுபைர் ரழியல்லாஹுடைய மனைவி யார், அஸ்மா பின்து அபிபக்கர். 3வது உறவு மச்சான் அடிப்படையில் உறவு, எந்த வகையெல்லாம் உறவாகனு பாருங்க, இப்படி உறவு எந்த எங்கட காலத்தில் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி உறவு என்னது, நமது காலத்தில் நடக்கவே நடக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்னது, மாமாவாகவும் மச்சானாகவும் எல்லா வகையிலும் என்னது அப்படி நடக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 3 வகையில் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு உறவு. ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஜுபைர் ரழியல்லாஹுடைய மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். சார், இப்போ ஜுபைர் ரழியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்றால், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய தாய் யார், இப்போ அஸ்மா, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தான் தாயார். எந்த இல்லை எவ்வளோ வகையில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. அதாவது எல்லா வகையிலும் எடுத்துக்கொண்டே ரசூலுல்லாஹோட உறவு, எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹோட தர்பியால வளரக்கூடிய சந்தர்ப்பம் சான்ஸ் எல்லாமே என்ன செய்து இருக்குது. அடுத்த சாட்சியாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்களுக்கு பின்னாலே, அபூபக்கர் தனது தந்தைக்கு பின்னாலே உலகத்தில் அப்துல்லா இப்னு சுபைரை தவிர வேற யாரையும் அந்த அளவுக்கு மஹப்பத் வைத்தது கிடையாது. அதனால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை இல்லை. ஆனா ஆயிஷா ரதியல்லாஹு புனை பேர் என்ன தெரியுமா? உம்மு அப்துல்லா, அப்துல்லாவுடைய தாய். உம்மு அப்துல்லா என்பது ஆயிஷா ரதியல்லாஹு புனை பேர். ஏன்? அப்துல்லா இப்னு சுபைர்ல வச்சிருந்த மஹப்பத். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா எப்படி வளர்க்கிறாங்களோ அதே போல முழு கவனம் எடுத்தாங்க. யாரு? அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அந்த அளவுக்கு மஹப்பத்தோட என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதனால உம்மு அப்துல்லா என்ற புனை பேர் யாருக்கு வருது? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு வருகிறதே நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வகையில் அப்துல்லா இப்னு சுபைர் மிகப்பெரிய உறவு என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், தந்தை சுபைர் இருக்கிறாரு, இந்த குடும்ப பின்னணிக்காகவும் அந்த பேர் நசபுகளுக்காக சொல்றேன். இப்போ தந்தை சுபைர், அதாவது சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிகுல்லி நபியின் ஹவாரி, ஒவ்வொரு நபிக்கும் என்ன செய்வார்கள், ஹவாரி இருப்பார்கள். ஹவாரி அப்படி என்று சொல்ற என்ன சொன்னால், நெருக்கமான, மிக பர்சனலான, இவருக்காக எந்த கஷ்டங்களையும் சுமந்து கொள்ளக்கூடிய அமைப்புல உள்ளவருக்கு ஹவாரி. வகால் அல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், குர்ஆன்ல வருது. ஹவாரியுன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், உங்களோடு இருப்போம் என்று சொன்னார்கள். அதான் ஹவாரி என்றால் மிக நெருக்கமாக இருப்பவர்கள் அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுபைர் அவர்கள் எனது ஹவாரி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பார்க்கிறோம், ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது ஹவாரி, எனக்கு ஹாசவானார்கள். ஒரு தலைவர் உமர் ரதி, இப்னு உமர் ரதி அவங்கள்ட்ட ஒருவர் சொல்கிறாரு, ஆனால் இப்னுல் ஹவாரி, நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பர்சனலாக இருந்து எல்லா விதமான உதவியும் செய்யக்கூடியவருடைய மகன் நான் அப்படின்னு பொதுவாக சும்மா சொல்கிறார். ஒரு நபித்தோடரை வச்சு சொல்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் அப்துல்லா இப்னு சுபைராகவோ, அதாவது சுபைர் இப்னு அவ்வாமாகவோ, அவரது பிள்ளைகளில் ஒருவராகவோ இருந்தால் நீங்கள் சொன்னது சரி, இல்லை என்றால் உலகத்தில் வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை என்னால். ஜுபைரிமுல் அவ்வாமை தவிர வேறு யாரும் தகுதி இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், ஜுபைரிமுல் அவ்வாமை பொறுத்த வரைக்கும் எந்த கஷ்டத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சுமப்பவராக இருந்தார். எந்த கஷ்டம் என்று சொன்னால், நபித்தோழர்கள் எல்லாருமே எல்லா கஷ்டத்தையும் சுமப்பாங்க, கஷ்டத்துலேயும் சில கஷ்டம் இருக்கு, அதுக்கு சுமக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பிந்துவாங்க. அப்படிப்பட்ட ஸ்பெஷலான ஒருவராக இருந்தால், உதாரணம் ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்கிறதுல முன்னால் இருந்து ஃபேஸ் பண்ணுறது, ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக ஃபேஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம்தான். ஆனால் இன்னொரு கஷ்டம் இருக்குது, யுத்தம் செய்து கொண்டு எதிர்த்துக்கண்டு எதிரணியில் கடைசி வரைக்கும் போகிறது, சும்மா ஃபைட் பண்ணிக்கண்டு எதிரணியோட கடைசி வரைக்கும் போக மனசு வருமா? வராது. சுபைரிமில் போனால் அப்படியே கடைசி வரைக்கும் போயிடுவார். யுத்தம் செஞ்சு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிடுவார், அந்த அதாவது எல்லையை கண்டுட்டு திருப்பி ரிட்டன் வருவார் அதுக்குள்ளால. அப்படின்னா என்ன? தைரியமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அமைப்பில் எல்லாமே என்ன செஞ்சது, ஜுபைரிமில் அவ்வாம் அவர்களுக்கு இருந்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அப்படி அவரை சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ஜுபைரிமில் அவ்வாம், இப்போ நான் ஜுபைரிமில் அவ்வாமுடைய வரலாறு சொல்ல வரல, ஜுபைரிமில் அவ்வாமுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் நபி தர்பியா ரீதியாக நம்ம நபித்தோழர்களை பற்றி எடுக்கிற நேரத்தில் எடுக்கணும். காரணம், அவர் வந்து இஸ்லாமிய, அதாவது இஸ்லாமிய பொருளாதாரம் சம்பந்தமாக படிக்கிறது மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் ஜுபைரிமில் அவ்வாம். அதாவது பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான பெரிய ஒரு செய்தி என்ன செய்யும், ஒரு வசியத்து நேரத்தில் புகாரில் ஒரு செய்தி வரும், வசியத்து பண்ணது ரெண்டு பக்கத்துக்கு, இதை இங்கே கொடுத்துரு, இதை இப்படி செஞ்சிரு, இந்த வீட்டு 11 வீடு இருக்குது, இப்படி மெயின்டைன் பண்ணிரு, இப்படி சொன்ன வசியத் சகிகள் புகாரில் என்ன செய்யும், மிக நீண்டதாக வரும், அதை தனியாக என்ன செய்யணும், அதை பேசப்பட வேண்டும். இப்போ அப்துல்லா இப்னு சுபைர், அதாவது ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, இப்போ நம்ம சுபைர் இப்னு அவ்வாம் பற்றி சுருக்கமான விஷயம் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அவரில் அவர் மிகப்பெரிய வீரராக இருந்தார் என்பது அதெல்லாம் தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம். இது ஒன்று. இரண்டாவது, தாயார் அஸ்மா ரதியுல்லாஹு அன்ஹா, அவங்களும் வீரத்தில் அவர்களை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அஸ்மா ரதியுல்லாஹு அன்ஹாவை போல வீரத்தில் அடிப்பதற்கு யாருமே கிடையாது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க, ஹிஜ்ரத் போகிறாங்க, அப்போ எங்கே என்று விசாரிக்கிறதுக்கு அபூஜஹல் வராரு, அப்போ அஸ்மா ரதியுல்லாஹு தான் இருக்கிறாங்க. இப்போ விசாரிக்கிறாங்க, எதுவுமே சொல்லலை அஸ்மா ரதியுல்லாஹு. முடியாமல் அடித்தார், கன்னத்தில் அடித்த வேகத்தில் இது என்ன செஞ்சுது, காதில் போட்டிருந்த அந்த நகை கீழே விழுற அளவுக்கு என்ன செஞ்சு, அடி வேகமாக இருந்தது, பிஞ்சு விழுகிற அளவுக்கு அதான் வேகமாக இருந்து, அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க அஸ்மா ரதியுல்லாஹு. அதெல்லாம் கணக்கே என்ன செய்யலை, எடுத்துக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொடுப்பதற்காக ஹிஜ்ரத்தில் இருக்கிறதுல உணவு கொடுப்பதற்காக கட்டுறதுக்கு எதுவும் இருக்கல. இந்த பெண்கள், அதாவது லேடிஸ் வந்து வேலைகள் செய்து கொள்வதற்காக இடுப்பில் ஒரு பட்டி கட்டுவாங்களே, ட்ரெஸ் அங்கே போகாமல் இருக்கேன், அந்த எடுத்து என்ன செஞ்சாங்க, ரெண்டாக பிச்சு அதன் மூலம் என்ன செய்தார்கள், இதை கட்டினார்கள். நம்ம இதை வச்சுக்கிட்டு வேற இடத்துல தேடுவோம், ஆனால் ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சாங்க, இரண்டாக கிழித்து அந்த உணவை கட்டி அனுப்பினாங்க. ராத்துன் நிதாக்கைன், இரண்டு நிதாக்குடையவர்களுடைய பேர் அவங்களுக்கு என்ன செஞ்சது, இந்த இரண்டு பட்டியுடையவர்களுடைய பேர் என்ன செஞ்சது அவர்களுக்கு வந்ததை பார்க்குறோம். வீரராக இருந்தார், மரணித்தது 100 வயசில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. 100வது வயதில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்போட பேசின பேச்செல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் மெயில்ஸ் அப்படி சிலிர்த்து போகும். ஹஜ்ஜாஜின் யூசுப் பெரிய கவர்னர் ஆகிறாரு. வீட்டு ஊர் அதாவது வீட்டுக்கு வந்து அஸ்மாவோட பேசுறாங்க, மோசமான முறையில் பேசுறாங்க அஸ்மாவில். அதாவது நான் இந்த இந்த நீ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் அழைப்பு கொடுத்த உடனேயே வராத நேரத்தில் வரலண்டையா முடியால பிடிச்சி என்ன செய்வேன் இழுத்துவேன், அவ்வளோ மோசமாக பேசினார். நான் இந்த ஆட்சியாளர் அபித்தோழர் அப்படி நடக்கலை ஹஜ்ஜாஜ் பின் உஸ்மார். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜாஜ் வரார் ஸ்லீப்பரை போட்டு, அவர் வருதில்லை என்ன ஸ்லீப்பர் எங்கே என்று கேட்குறாரு, எடுத்து போட்டு வராங்க, எல்லாம் சொல்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. நான் இன்னென்ன அடிப்படையில் இதனால தான் கொண்டே மகன் என்றெல்லாம் சொல்கிறார் அப்துல்லா பின் ஸுபைர் கொல்லப்பட்ட பின்னால். அதுக்கு அஸ்மா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி 300வது வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தகீஃப் கோத்திரத்தில் கஸ்ஸாபுன் வ முபீர், ஒரு பொய்யன் ஒரு கொலைகாரன் உருவாகுவான் ரசூலா சொன்னாங்க. பொய்யன் நான் பார்த்து விட்டேன், கொலைகாரன் ஃபலா இஹாலுக இல்லா அந்த, உன்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கொலைகாரன் உன்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜாஜ் எதுவும் சொல்லலை, போயிட்டான். ஹஜ்ஜாஜ் பின் உஸ்மான் என்ன எதுவும் சொல்லலை, தைரியமானவராக இருக்கிறது. அப்துல்லா பின் உஸ்மான் பல நேரங்களில் பின்வாங்க நினைக்கிற நேரத்தில் அஸ்மா ரலி தான் போவாங்க, என்ன செய்ய உமா இப்படி சொல்றாங்க, நீ செய்வது ஹக்கா உலகத்துக்காக போறாருன்னு கேட்டாங்க. ஹக்குக்கு தான் போறாரு, திருப்பி எப்படி வாபஸ் வாங்குவீங்கன்னு கேட்டாங்க. திருப்பி எப்படி நீ பின்னுக்காக உலகத்துக்காக விட்டுருனுங்க, உலகத்துக்காக செய்யறாங்கன்னா சொன்ன மசூரா ஏற்றுக்கொண்டு விட்டு விடுங்கள், அல்லாவுக்காக செய்யறான்னு சொன்னா உயிர் போகும் வரைக்கும் விட்டுறாருன்னு சொன்னாங்க. தாய் அஸ்மா ரதி எல்லாம் வீரராகவே என்ன செய்தார்கள், கடைசி வரைக்கும் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அதே நேரத்தில் குடும்பத்தில் எல்லா கஷ்டங்களையும் சுமந்த ஒரு பெண்மணியாக செய்தார்கள் இருந்தார்கள். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு வரலாறு நம்ம தனியாக பேசியிருக்கிறோம், அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி பேசியிருக்கிறோம். அதே போல் அஸ்மா பின் உமை சம்பந்தமாக பேசியிருக்கோம், அதில் நீங்கள் விரிவாக என்ன செய்யலாம், அவருடைய தாயுடைய விஷயம் சம்பந்தமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ அப்துல்லா இபின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், அப்துல்லா இபின் சுபைர் அவர்களுக்கு நிறைய சகோதரர்கள் இருந்தார்கள். பிரபல்யமான சகோதரர் உர்வத் இபின் சுபைர், உர்வத் இபின் சுபைர் தான் பிரபல்யமான சகோதரர், அவர் சஹாபி அல்ல தாபியை. இப்போ என்னன்னு சொன்னால், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வராங்க. அப்துல்லா பின் சுபைர் எப்போ பிறந்தார் என்பது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட், சஹீஹ் முஸ்லீமில் வருது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர நேரத்தில் அஸ்மா பின் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து பிரெக்னண்டாக இருக்கிறாங்க, கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வராங்க, மதீனாவுக்கு வந்த நேரத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால் சஹீஹுல் புகாரியில் 3909வது இலக்கத்தில் பார்க்கலாம். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த இஸ்னாதே அழகான ஒரு இஸ்னாத். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை அறிவிக்கிறவர் வந்து அப்துல்லா பின் சுபைர், அதாவது சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது சுபைர் ரதியல்லாஹு வழியாக அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. சுபைர்ட்டிந்து அறிவிக்கிறவர் வந்து உர்வா, உருவாட்டிந்து அறிவிக்கிறார், அதாவது அவருடைய மகன் சுபைருடைய மகன் அறிவிக்கிறார், சுபைருடைய மகன் உருவாட்டிந்து அறிவிக்கிறார் ஹிஷாம் அவருடைய மகன். அந்த செய்தி என்ன செய்ய, அந்த குடும்பம் தான் என்ன செய்தி அறிவிக்குது, நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அதை அஸ்மா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அப்துல்லா பின் சுபைரை சுமந்து கொண்டு வயிற்றில் கர்ப்பிணியாக நான் வந்தேன். அப்போ கிட்டத்தட்ட முத்திம், நான் பூரண கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணியாக என்ன செய்தேன், நான் அந்த இடத்துல இருந்தேன். குபாவுக்கு வந்துட்டோம், குபாவில் வந்த ரசூலா அங்கே ஒரு 10-15 நாள் தங்கினாங்களே, குபாவில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஃபவலத்துஹு பிகுபா, குபால வச்சு தான் நான் என்ன செய்தேன், இவரை பெற்றெடுத்தேன், அப்துல்லா இப்னு சுபைரை பெற்றெடுத்தேன். அந்த பெற்றெடுத்த நேரத்தில் முழு முஸ்லீம்களும் சந்தோஷப்பட்டாங்க, அங்கே உள்ள முஸ்லீம்களும் சந்தோஷம். ஏன் சந்தோஷப்பட்டாங்கன்னா, முக்கியமான செய்தி அது, மதீனால ஒரு செய்தி பறந்தது அந்த கொஞ்சம் நாட்களில், முஸ்லீம்களுக்கு இதுக்கப்புறம் பிள்ளைய பிறக்காது போலக்குது, என்ன விஷயம், எல்லாம் சூனியம் செஞ்சுட்டோம், நம்மளாம் என்ன செஞ்சிட்டோம், யூதர்கள் நம்ம சூனியம் செஞ்சாச்சு, இனி புள்ள பிறந்தா தானே அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, மதீனால செய்தியை பரத்திட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 15 நாட்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது இது இப்படி பரத்துறதே பிள்ளை அப்படின்னா கர்ப்பிணி யாருமே அங்கே இல்லையா இருக்கிறாங்க, அப்படி பறந்தவொடனே அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு சுபைரை கிடச்சபோது பெரிய ஒரு என்னது, அந்த மதீனால ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. வரலாற்றில் பார்க்குறோம், சுபைர் ரதி அதாவது அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ட பேரரை எடுத்துக்கிட்டு மதீனா ஃபுல்லாக என்ன செஞ்சார், சுத்தினார் என்ற செய்தியை பார்க்குறோம். இதை வச்சு என்ன செய்கிறாருன்னா, ஒரு வரலாற்றாசிரியர் தவறான செய்தி பரவினா அதுக்கு எதிரான செய்தியை விளங்கப்படுத்துகிற ஒரு மீடியாவுடைய முக்கியமான கலர், அப்துல்லா இப்னு சுபைர் சும்மா இருக்கலாம், அவன் சொல்லிட்டு போகிறான்னு சும்மா இருக்கலாம் தானே, சும்மா இருக்கலை, எடுத்துக்கன்னு மதீனா ஃபுல்லாக பிறந்த விஷயத்தை என்ன செஞ்சார், அறிவித்தார்ன்ற செய்தியை என்ன செய்கிறார், அபுபக்கர்லாம் போகிற அப்படின்னா ஒரு இஷா ஒரு அவதூறு பரவுது, அந்த தெளிவு என்ன செய்யுது அந்த இடத்துல கொடுக்கப்படுது. அப்போ இது ஒரு முக்கியமான செய்தி, இது இதில் வேறு சப்ஜெக்டெல்லாம் இருக்குது, அது அப்போ பார்த்தீங்களா, அப்போ சூனியம் இல்லைன்னு தானே, அல்ல சூனியம் இருக்கேன்னு தானே, அது அந்தக்குள்ள நான் போகலை சரியா, அது ஒரு தனி சப்ஜெக்ட். இதை வந்து என்ன, இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் முஸ்லீமில் என்ன செய்கிறோம், சஹி முஸ்லீமில் இந்த செய்தியை, சஹி புகாரில் இந்த செய்தியை, இந்த செய்தியை சஹி முஸ்லீமில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம், பிறந்த செய்தியெல்லாம் புகாரி முஸ்லீம்லாம் வருது. அதுக்கு பின்னால் என்னன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு சுபைரை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, யார்கிட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போகிறாங்க. குழந்தை பிறந்தாச்சு, போகிறது யார், அஸ்மாரெல்லாம் சுமந்துட்டு போறாங்க. எடுத்துட்டு கொண்டு போற பிறந்த எடுத்துட்டு என்ன செஞ்சாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொண்டு போனேன், அங்க கொண்டு போய் வச்சேன், ஹஜ்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில தான் என்ன செஞ்சேன், குழந்தையை வைத்தேன். சும்மா இதை எப்ப சொல்றாங்க, பின்னால சொல்றாங்க, கொல்லப்பட்ட பின்னால அப்துல்லா பின் சுபைர் சும்மா தஆ பி தம்ரத்தின் ஃபமதஹஹா சும்மா தஃபல ஃபீஹி ஃபகான அவ்வல ஷைன் தஃல ஜௌஃபஹு ரீக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்தம்பழத்தை எடுத்தார்கள், மென்றார்கள். அந்த ஈத்தம்பழத்தை பத்தி ஆயிஷா சொல்றாங்க, அந்த ஒரு ஈத்தம்பழத்தை கூட எங்களுக்கு கிடைக்கல, நான் கஷ்டப்பட்டேன், நான் அந்த ஒரு ஈத்தம்பழம் கூட கிடைக்கவில்லை. அதாவது அஸ்அலைனா தலபுஹுன்னு சொன்னாங்க, அதை எடுத்து என்ன செஞ்சாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்றார்கள். மென்று எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அவருடைய தொண்டையில் உமிழ்ந்தார்கள். அதை பின்னால் கை விரலால் என்ன செஞ்சாங்க, தேய்த்து விட்டார்கள், விரலால் தேய்த்து விட்டார்கள். இதை ஒரு தந்தை செய்யலாம் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலாம், வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் ரசூல்லா செஞ்சுக்கிறாங்க தானே, உள்ள பள்ளியில் உள்ள ஆசிரத்தில் கூட போய் ரசூல்லாங்க செஞ்சுக்கிறாங்க, நீங்கள் செய்யுங்கடா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்தஸ்தில் யாரும் இல்லை, பிள்ளைக்கு தந்தையிட அந்த சில யாருமே இல்லை. இது ரெண்டு தான் என்ன செய்யணும், செய்யணும். மற்றவர்கள்ட்ட தபர்ருக் பரக்கத்து செய்யறன்றது விதத்தான ஒரு அம்சம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மட்டும்தான். அப்போ ஃபகானா சொல்கிறாங்க, நபி அவர்களுடைய வயிற்று, அதாவது அப்துல்லா இப்னு சுபைருடைய வயிற்றுக்குள்ள முதலாவது நுழைந்தது நபி அவர்களுடைய உமிழ்நீர் தான். உங்கள் ஈத்தம்பழத்தை கூட சொல்லலை, எதை சொன்னாங்க தெரியுமா, உமிழ்நீர் தான் என்ன செஞ்சது, ரசூல் அப்துல்லா இப்னு சுபைருடைய வயிற்றுக்குள் முதலாவது என்ன செஞ்சது, நுழைந்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அதாவது அஸ்மா ரதியல்லாஹு சொல்கிறாங்க. பின்னைக்கு சொல்கிற தஹ்னீக் இங்க சொல்றது தஹ்னீக்ன்றது. அடுத்ததாக பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா தஆலஹு பிரார்த்தனை செய்தார்கள் அந்த குழந்தைக்காக. வ பரக்க அலைஹி, பரக்க அலைனா பாரக்கல்லாஹ், பரக்கத்தை என்ன செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப முதலாவது புதிய குழந்தை ஒன்று பிறந்துட்டேன்னு சொன்னா என்ன செய்யறன்ற செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது, அந்த குழந்தைக்காக நாம் எதுவுமே என்ன செய்யலாம், பிரார்த்திக்கலாம். பாரக்கல்லாஹு என்னது அஃபீக், இந்த குழந்தையில அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் பரக்கத்து சேட்டும் என்ன செய்யலாம் சொல்லலாம். எதிர்காலத்தில் உனக்கு நல்ல அறிவு வரைக்கணும், பெரிய ஒரு ஆளாக வரணும் என்ன செய்யலாம், துவா செய்யலாம். ஷேக் அல்பானி இடத்துல குழந்தை ஒன்று கொண்டு போகப்பட்ட நேரத்தில், புதிய குழந்தை அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் சொன்னார்கள், ஒய்து கபி கலிமாத்தில்லாஹி தாமா மின் குல்லி சைத்தானின் வஹாமா ஓ மின் குல்லி ஐனின் லாமா. ரசூலாம் குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவா என்ன செஞ்சார், அந்த பிள்ளைக்காக கேட்டார். அப்படின்னா இல்திசாம், இதுதான் துவா அப்படின்னு சொல்லாமல் பொதுவாக எல்லா துவாக்களும் என்ன செய்யலாம், நம்ம கேட்கலாம் என்பது இந்த செய்தியிலிருந்து புரிகிறது. அப்போ இது என்னன்னு சொன்னால், ஹிஜ்ரத் வந்து குழந்தை சுமந்த நிலையில் என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரத் செய்கிறாங்க. குழந்தை அதாவது ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு பிறக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைருக்கு 11 வயதாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்டைய மரணம் தான் இவங்களுடைய கணக்கு, ஹிஜ்ரி ஆரம்பம் ஹிஜ்ரி முடிவு அதான் கணக்கு. அப்போ கிட்டத்தட்ட 11 வயசில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ்டைய எவ்வளோ காலம் இருந்தாங்க, 10-11 வருடங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள் என்பதை செய்தி சொல்லுது. இதில் ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் என்பதற்காக ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். இப்போ குழந்தை பிறந்தது யாருக்கு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளுக்கு. இது ஹிஜ்ரத் வந்த நேரம். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாங்களே, அது எத்தனை ஆண்டு போனாங்க ஹஜ்ஜிக்கு, ஹிஜ்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் இறுதி ஹஜ்ஜிக்கு போனாங்களே, எப்போ ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு, ஹிஜ்ரி 10 முடிச்சுட்டு வந்து ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. 11 என்ன செய்யறாங்க, துல்ஹிஜ்ஜா போறாங்க, முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். நம்மளுக்கு தெரியும் அது, கேட்குற நேரத்தில் வேற மாதிரி என்ன செய்யும், அது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். அப்போ என்னன்னு சொன்னால் ரபியுல் அவல் என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார் ரசூலா. அப்போ துல் ஹஜ்ஜிக்கு போறாங்களா, அப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சிருந்தாங்க. யாரை என்ன, அஸ்மா பின் துமைஸ், அஸ்மா பின் அபூபக்கர், அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ஜௌஃபர் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்களே மூத்தால், அதுக்கு பின்னால் அவங்களோட மனைவி விவகாரத்தெல்லாம் முடிஞ்ச பின்னால் கொல்லப்படுறாங்க, இந்த திருமணம் முடிக்கிறாங்க அபூபக்கர்லாம். அவங்க கர்ப்பிணி ஆயிட்டாங்க, யார், மகளுடைய கர்ப்பத்துக்கு 10 பின்னால் தந்தை என்ன செய்கிறாரு, அதாவது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி போகிற வழியில் குபாவில் வச்சு என்ன செய்யுது, அஸ்மா பின் உமைஸுக்கு பிள்ளை பிறக்கிறது, முஹம்மத் இப்னு அபிபக்கர், முஹம்மத் இப்னு அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. நடந்துன்னுவீங்க இந்த காலத்தில், அவ்வளோதான், இது மட்டும் இந்த காலத்தில் நடந்துன்னுவீங்க, ஒரு பெரிய அவமானம் மாதிரியும் பெரிய ஒரு கேவலம் மாதிரியும் என்ன செஞ்சிருக்கு, அது பார்க்கப்பட்டுரு. ஆனால் பேசுறதெல்லாம் பெண்ணுரிமை, பேசுறதெல்லாம் பெண்ணுரிமை, ஆனால் ஒரு பெரிய ஒரு அவமானம். அப்படின்னா என்ன, அந்த அவமானத்தில் பின்னணி என்னண்டா, ஜவுஃபர் மவுத் ஆகிட்டாரா, பேசாமல் இருக்க வேண்டியது அவரே இல்லை, யாரும் கவனிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, எதுவும் இல்லை. அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்து ஒரு தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எதாக இருந்தாலும் நீ அப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்றதான் நம்முடைய இது. ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது அப்படி அல்ல என்பது இந்த செய்தி என்ன செய்கிறது, இது யாரும் அனுமதி தர தேவையில்லாம். இப்ப இன்றைக்கு அதாவது வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மளே எப்படி நினைப்போம், அவ்வளோ இது நல்ல இல்லை, நல்ல கலாச்சாரம் இல்லைன்னு தான் என்ன செய்வோம், இதை நினைப்போம். ஆனால் இதெல்லாத எத்தனையோ அசிங்கமான கலாச்சாரத்தில் நல்ல கலாச்சாரம்னு என்ன செய்திருக்கிறோம், நினைத்திருக்கிறோம். அப்போ இது எப்படி என்று சொன்னால், நம்ம அந்த ஹோட்டலில் இருக்கிற நேரத்தில் விரல் சூப்புவை தவிர்க்கலாம்னு ஒரு சவர் கேட்டார். ஹோட்டலில் எப்படி எல்லாருக்கும் பண்ணுறாரு, ஆனால் பக்கத்தில் உள்ள சிகரெட் அடிச்சிருக்கிறான் அந்த ஹோட்டலில் இருந்துட்டு, என்னது அழகாக சிகரெட் என்ன செய்கிறான் அவன், அதை பற்றி கேள்வியே இல்லை, தடையெல்லாம் போட்டிருந்தாலும் கூட அதை ஒரு ஸ்டைலாக நினைக்கிறேன். இவருக்கு என்ன பிரச்சனை, இந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துகிற பெரிய ஒரு கேவலம் மாதிரி, இந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்து, இது இதுதான் இந்த கலாச்சார மாற்றத்துடைய விளைவுகள்லாம் உண்டு. அப்போ இது என்ன பார்க்கணும்னா, சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய அப்துல்லா இப்னு சுபைருடைய அந்த பிறப்பு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வரலாற்று செய்தியை சொல்லக்கூடிய அம்சம். ஆனால் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு வயதத்து நேரம் ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரம் 11, அதனால் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுமதிப்பாங்களா, அனுமதிக்கும், ரசூலுல்லாஹ்கிட்ட வந்தாங்க ஒரு 13 வயசில் யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் அனுமதிக்கலை, ரசூலுல்லாஹ் 13 வயசில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க, எது வயதாண்டு கருத்துமரம் படிக்க 13, 14, 15 ஆண்டு. அப்போ நான் யுத்தம் செய்யலாம், எனக்கு மல்யுத்தம் வச்சு பாருங்க நான் செய்யறேன்லாம் சொன்னாங்க அந்த பிள்ளைகள், நான் யுத்தம் அப்படி மல்யுத்தம் வச்சு செஞ்சதுனால அனுமதிச்சதுனால என்ன செய்யணும் பார்க்குறோம், அடுத்த வருஷம் வந்து ஏற்றுக்கண்டாங்கிற செய்தி அது தனியாக பேசணும். இந்த மாதிரி இப்போ அப்துல்லா இப்னு சுபைருக்கு கிட்டே நெருங்கல அது 11 வயது, அதனால பத்ரு உஹுதோ எந்த யுத்தத்தில் என்ன செய்யலை, அவர்கள் கலந்து கொண்டது கிடையாது, எந்த யுத்தத்திலையும் அவர்கள் கலந்து கொண்டது கிடையாது என்பதை பார்க்குறோம். முதல் யுத்தம் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்தை அப்படி பார்த்த மாதிரியான முதல் யுத்தம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹைபர் யுத்தம் நடந்தது. ஹைபர் யுத்தம் எந்த யுத்தத்துக்கு பிறகு நடந்தது, அதுக்கு முந்தி நடந்த யுத்தத்துக்கு பிறகு நடந்தது, ஹந்தக் யுத்தம். ஹந்தக் அஹ்சாப் இருக்குதே, அந்த அஹ்சாப் அகல் யுத்தத்துக்கு பிறகு என்ன செஞ்சது நடந்தது, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபுல்லாக முழுமையாக என்ன செய்தார்கள், சூழ்ந்தார்கள், சூழ்ந்த பின்னால் அந்த யுத்தம் நடந்து முடிஞ்ச பின்னால் ரசூலுல்லாஹ் நேர ஹைபருக்கு என்ன செய்தார்கள், ஏன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், பத்ருக்கு பிறகு ஹுத், ஹந்தத்துக்கு ஹந்தக்குக்கு பிறகு, ஏன்னா அகல் யுத்தம் ஹந்தக் கொட்டுருங்க, அகல் யுத்தத்துக்கு பிறகு ஹைபர் யுத்தம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அதை என்ன செஞ்சு அங்கே போனாங்க, அங்கே போகிற டைமில் போவதற்கு முன் அதுக்கு முன்னால் மகன் பார்க்குறாரு, ஏன்னா மகன் சின்னவர் தானே, அவர் பெண்கள் பகுதியில் இருக்கிறார், பெண்கள் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பாக வச்சுட்டு போனா அங்கே இருக்கிறார். ஜுபைர் இப்னு அவ்வாம் வந்து ஹைபருக்கு அந்த பிரதேசத்துக்கு என்னது போறாரு, பாதுகாப்பாக வைக்கிற போறாரு வராரு, அந்த ஜூதர்கள் பனு குறையில இருக்கிற இடத்துக்கு போறாரு வராரு, இது ரெண்டு முறைக்கு என்ன செய்யுது, பனு குறையில அந்த இடத்துக்கு போறாரு வர, ரெண்டு மூணு தடவைக்கு என்ன செய்ய மகன் பார்த்துக்கண்டே இருக்கிறாரு. அவ கேட்கிறார் மகன், அப்ப என்ன நீங்க அந்த பகுதிக்கு போறீங்க வாரீங்கன்னு சொல்லி கண்டுட்டியான்னு கேட்டாரு, நீ பார்த்துட்டியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை எடுத்து வருமாறு என்ன செய்தார்கள், எனக்கு சொன்னார்கள், அவருடைய செய்திகளை எடுத்து வருமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், உமர் இப்னு அபி ஸலமாவும் நானும் பெண்கள் பகுதியில் இருந்தோம், ஃபனரத்து ஃபைதா நபி ஸுபைர் அலா ஃபரசி, குதிரையில் என்ன செய்கிறாரு ஸுபைர், அவர் குதிரை இருந்தது, அப்போ அவர் போய் அடிக்கடி வந்து கொண்டிருந்தாங்க, பாருங்க முக்கியமான இடங்களுக்கு ஸுபைர் இப்னு அவ்வாம் என்ன செய்வார், போவார், யஹ்தலிஃபு இலா பனி குறைலா மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் அவ் தலாசன், ரெண்டு முறை மூன்று முறை போய் போய் வந்து கண்டிருக்கிறாரு, ஃபலம்மா ரஜஅத்து குல்தி அபதி ரஐத்து தஹ்தலிஃப், நீங்கள் போய் வந்துட்டீங்கிறது நான் கண்டேன்றாங்க, கல வகல் ரஐ தனியா புனை, என்ன நீங்கள் கண்டீங்களா, குல்து நாம் கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்ன செய்தார்கள், என்னை அந்த இடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள், அந்த செய்திகளை எடுத்து வருமாறு எனக்கு என்ன செய்தார்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் தன்னை புகழ்ந்ததெல்லாம் என்ன செய்தார்கள் அந்த இடத்துல சொன்னார். இதான் அந்த சம்பந்தமாக ஹைபர் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட, அதாவது பனு குரைதா நடந்த யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தின்னு சொல்லலாம். மற்றபடி வேறு செய்திகள் என்ன செய்யவில்லை, காண முடியவில்லை. அதுக்கு பின்னால் அவர் முதலாவது கலந்து கொண்ட யுத்தமாக, அவராக யுத்தம் செய்யலை ஆனால் அந்த யுத்த களத்தில் இருந்தார் என்று சொல்வதாக, யர்மூக் யுத்தம். யர்மூக் உலகத்தில் எங்கே இருக்குது, சிரியாவில். சிரியாவில் என்ன, யர்மூக் என்பது ஒரு நதி க்ராஸ் பண்ணக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, யர்மூக் நதி க்ராஸ் பண்ணக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பகுதியில் அதாவது ரோமர்களுடன் கிறிஸ்தவர்களுடன் என்ன செய்தது யுத்தம் நடந்தது, சிரிய யுத்தம். யார் ஆட்சி காலத்தில் நடந்தது யர்மூக் யுத்தம், அபூபக்கர்தானோட ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு என்ன செய்தது அது நடந்த ஒரு யுத்தம். அப்போ இந்த யுத்தம் ஆரம்பம் மரணிப்பதற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நடந்த யுத்தம். இந்த யுத்த பகுதியில் மகனை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குதிரையில் ஏற்றி ஒருவரை பாதுகாப்புக்கு நியமிச்சுட்டு யுத்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவர் யார், அப்துல்லா இப்னு சுபைர், என்ன ஒரு 13-14 வயது இருக்கு, 13-14. நம்ம என்ன செய்வோம், மகனே நமக்கு 60-70 ஆகிட்டு, நம்ம மௌத்தாயினாலும் உண்டு வாழ்ந்தாலும் உண்டு, நீ வாழ இருக்கிறவன், நீ கொஞ்சம் பார்த்து என்ன செய், நடந்து எங்கிட்ட தான் வசதி. அவர் என்ன செய்யறா, யுத்த காலத்துக்கு அனுப்பி வளர்க்குறாரு, அதான் அவங்களுடைய பின்னணி, வளர்ப்பது கண்டு வளர்ந்தாங்க, யுத்த காலத்துக்கு கொண்டு போய் குதிரையில் ஏற்படி என்ன செய்கிறார் வளர்க்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு ஆகிட்டுன்னு சொன்னால், அந்த ஜுபேரிமில் அவ்வாமுடன் யுத்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சிலர் கேட்குறாங்க, நம்மெல்லாம் வந்து என்ன செய்வோம், ஒரேடியாக போய் இறங்குவோமா, வேகமாக யுத்தம் செய்வோமான்னு கேட்குறாங்க. அப்படி ஒத்துக்கண்டால், சுபேரிமன் ஒத்துக்கண்டால், நீங்கள் எல்லாம் பொய்யர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன, ஒரு நாளை நீங்கள் நடுவரைக்கும் தாண்ட மாட்டீங்க, திரும்பிடுவீங்க, எல்லாரும் என்ன செஞ்சுருவீங்க, பொய் சொன்னதாக ஆகிருவீங்கன்றார். ஏன்னா சுபேரிமில் அவ்வாம் இறங்கினார்ன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் என்ன செய்வார், போவார். அப்படி ஒரு யுத்தகலத்தில் என்ன செய்கிறார், போறாரு. எதிரிகள் இங்கே பலமெல்லாம் இழக்கலை, பெரும் பலத்தோடைக்கிறாங்க, ஆனால் அவருங்க எதிரிகளுடைய படையில் இறுதி வரையில் இருப்பார். அந்த யுத்தம் செஞ்சுட்டு திருப்பி வர நேரத்தில் அந்த அதாவது ஒட்டகத்தை அப்படி பிடிக்க அந்த குதிரை என்ன செய்கிறாங்க, அதனுடைய அதாவது கடிவாளத்துக்குனால புட்டுச்சு என்ன செய்கிறாங்க, சுபேரிமில் அவ்வாமுக்கு வந்து குத்துறாங்க உடம்பில். அப்போ இவர் சொல்லுவார், உருவாளது அப்துல்லா பின் இவர் சொல்லுவார், அந்த குழியை வந்து நம்ம விளையாடுவோம் உண்டதுக்குள்ளே, உளுந்த அந்த அட்டியுடைய குழி இருக்குதே அதுக்குள்ளே நம்ம அதை இதை போட்டு என்ன செய்வோம் விளையாடும், அவ்வளவுக்கு பெரிய ஒரு குழி இருந்தது என்று சொல்லி என்ன செய்கிறாரு, உருவாளது அப்துல்லா பின் சுபேர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறத பார்க்குறோம். அவனுடைய எதை கண்டு வளர்ந்திக்கிறாங்க, வீரம், போர், யுத்தம், இவைகளை கண்டு வளர்ந்திக்கிறாங்க. சுபேர் இப்னு அவ்வாமா பற்றி ஸ்பெஷலாக சொல்லுவாங்கன்னா, அவர் தன்னுடைய வாளை வைத்திருந்தார். அந்த வாள் எப்படி என்று சொன்னால், அதாவது வெள்ளியால் கவர் போட்டு வச்சுருந்தார் புட்டியில். அவங்களுக்கு அதான் கவனம், வாழை அழகாக்குறது, அதை கவர் பண்ணுறது. நம்மளுக்கு வாட்ஸ்அப் அந்த ஐஃபோன் அந்த ஃபோன் எடுத்து கவர் பண்ணி புதிய கவர் 180 ரூபா அப்படி எடுத்து போடுற மாதிரி, அவங்க கவர் பண்ணுறதெல்லாம் எது தெரியுமா, வாள், குதிரையை நல்லா மெயின்டைன் பண்ணுறது. விளங்கிக்கோங்க, இது வஹ்மியத், அது ஹக்கீக்கியத். இது நம்ம கற்பனை உலகத்தில் வாழ்றது, அவங்க என்னது வீர உலகத்தில் வாழ்ந்தாங்க, அது இயற்கையாக நம்ம விளங்குது. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளால் முடிஞ்சது. அவர்கள் என்ன, அவர்களை பொறுத்த வரைக்கும் வாளுக்கு வெள்ளி போடுறது, அது வாள் எப்படி இருந்தது விளங்கிட்டு, அதில் நுனி உடஞ்சிருந்தது, இந்த வாளை யார் வாங்குறன்ற ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில், இது இப்போ செகண்ட் ஹேண்ட் போட மாதிரி. அது என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, ஒரு சமுதாயத்தில் எப்படி ஒருத்தன் வளருவான்னு பார்த்துக்கோங்க, நம்மளோட பிள்ளையெல்லாம் எப்படி வளரப்போகுதுன்னு பார்த்துக்கங்கிறதுக்கான சொல்லவாரு. எதெல்லாம் பார்த்து வளர்கிறோமோ, தந்தையுடைய முழு கவனம் எதில் இருக்குது, அவர் எதில் மிச்சம் கவனம் செலுத்துகிறாரு, அதெல்லாம் பார்த்தா குழந்தைகள் என்ன செய்யும், வளரும். அப்போ தந்தையில் தான் கவனம் செலுத்தினார், நம்ம அதில் கொஞ்சம் என்ன செஞ்சுருவோம், டெவலப் ஆகிருக்கும். இதில் அவங்க இதில் வளர்ந்தாங்க, தியாகம், போராட்டம், யுத்தம், வீரம், இதில் வளர்ந்தாங்க. அதனால் அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செஞ்சார், மிகப்பெரிய ஹிலாபத்தை நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம், அதுக்களை நம்ம தகு நம்ம ரெடி என்கின்ற ஒரு மனநிலையில் தான் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கிறத பார்க்குறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயம், அதாவது எர்மூக் யுத்தத்தில் அந்த யுத்த களத்தில் தன் தந்தையுடைய வீரத்தை என்ன செஞ்சார் கண்டார் என்கின்ற அளவில், அதுதான் முதல் யுத்தமாக அவர் விஷயத்தில் என்னது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு அடுத்த பகுதியாக ஒரு யுத்தம் அப்படி என்று சொன்னால், அதாவது உமர் ரதியல்லாஹுடைய காலம், அதுக்கு பின்னால் உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில், உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில் ஒரு சப்ஜெக்ட் நடக்குது. அதாவது சிறுவராக இருக்கிற நேரத்தில் உமர் ரதியல்லாஹு ஒரு தடவை வந்து கண்டிருக்கிறான், சின்ன பிள்ளைங்களும் விளையாடி கண்டிருக்குது. உமர் ரதியல்லாஹுக்கு உமர் ரதியல்லாஹு கண்ணொடனே பிள்ளைகளை என்ன செஞ்சுது, ஏதோ அந்த விளையாட்டு தன்மை இருக்கக்கூடிய இடம் பிரச்சனையோ ஏதோ ஓடிட்டலாம். அப்துல்லா இப்னு சுபைர் மட்டும் நின்றார், போகலை. ஆனால் சிறியவே தான், நீ ஏன் ஓடலைன்னு கேட்டார். யார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, நீங்கள் ஏன் ஓடலைன்னு கேட்டார். நான் குற்றம் செய்யவும் இல்லை, உங்களுக்கு ரோடும் பெருசு சுருக்கமாகவும் இல்லைன்றாரு. எப்படி, நான் குற்றம் செய்யவும் இல்லை, வீதி சுருக்கமாகவும் இல்லைன்றாரு. பதில் பார்த்தீங்களா, நம்ம ஒதுங்கணும்னா ஒன்றில் வீதி பிரச்சனையாக இருக்கணும், அதில் நான் குற்றம் செய்ய நான் ஏன் ஓடணும்னு கேட்டார் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு. சின்ன வயதில் இருந்தே இப்போ நம்ம இதே விஷயம் என்னதுவோம், உடனே உமர் மாதிரி வராங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, பிள்ளைகளை முதல்ல அதை அறப்படிக்காமல் வளருங்க, பாருங்கள் ரோட்டில் என்ன இந்த மாதிரி. இப்படி தான் நம்மளை முதலாயிட்டு, நம்மளை பெரியவங்களும் அப்படி தான் வைக்கிறாங்க. ஏ இது உடனே வாப்ப என்ன செஞ்சுருவாரு, அப்படியா பேசுறது மூத்த மனுஷனோட, அவன் சொன்ன சரியா இல்லையா, ரோடு சுருக்கம் இல்லை, ஏன் ஓடுறேன்னு அவர் கேட்டதும் பிள்ளை. அப்போ என்னடா, சரியான சராஹத், சரியான வார்த்தை சொல்ற நேரத்தில் பெரியவர்களும் என்ன செய்யலை, அதை குறையா நினைக்கல, இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம்பிக்க நினைச்சாங்க, சரியா பேசுறேன்னு நினைச்சாங்க, உண்மையை பேசுறேன்னு நினைச்சாங்க. இப்படி தான் அவங்க நினைத்தார்களே தவிர, அதபில்லாம போயிட்டு ஒழுக்கம் எதுலெல்லாம் அதபில்லாம போயிருக்குது அதை ஒன்றும் பேச மாட்டாங்க, இதில் அதபில்லாமல் போயிட்டு ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டு அப்படி தேவையில்லாமல் பேசுறது வேற, அவர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொன்னது என்னது, இவர் பதில் சொன்னது வேறு. அப்துல்லா இப்னு சுபைர் அவன்கிட்ட அந்த வீரம் இருந்ததெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதே போல் சின்ன பிள்ளைலாம் விளையாடி கண்டிக்கிற அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, ஒருத்தர் வந்து சத்தம் போடுறாரு, அப்படி இருப்பா தான் நாலு பேர் இருப்பாங்க, சத்தம் போடுறாரு, இங்கே விளையாடுறி அப்படின்னு சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட உடனே பிள்ளைகள்லாம் ஓட்டா, இவரும் ஓடிட்டார். யார், அப்துல்லா இப்னு சுபைர் ஓடிட்டு சொல்கிறாரு பிள்ளைகளை அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரை பார்த்து, நீங்கள்லாம் ரெடி என்ன, நாம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், எல்லாரும் சேர்ந்து அவர் சத்தம் போட்டவரோடு என்ன செய்வோம், சண்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் ஒத்து வருவாங்க, அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. என்ன அதில் அதுக்கு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, சிறிய வயதிலிருந்து அஞ்சாம் என்ன செஞ்சார் வளர்ந்தார், வீரமுள்ளவராக வளர்ந்தார். அப்ப வீரமுள்ளவராக வளர்ந்தா அதபு கெட்டவராக வளர்ந்தான் அர்த்தம் இல்ல, அதபுள்ளவராகவும் வீரமுள்ளவராகவும் வளர்ந்தார். இன்னும் சொல்ல போனால் எழுத்தறிவு, வாசிப்பறிவு, பேச்சு, பேச்சாற்றல். அப்துல்லா இப்னு சுபைர் உடைய பேச்சாற்றல் சம்பந்தமாக அதாவது சயீத் இப்னுல் முசையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் எப்படிப்பட்ட பேச்சாற்றல் உள்ளவர் என்று சொல்றாருன்னு சொன்னா, இஸ்லாமிய சமுதாயத்தில் பேச்சாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்றாரு. அவர் நாலு பேர் சொல்றாரு, மிக முக்கியமான மூணு பேர், முஆவியத் பின் அபி சுஃபியான், வப்னுஹு உடைய மகன் யசீத். பேசினாங்கன்னா என்னது, மக்கள் அந்த இடத்துல இருந்து அதை எக்ஸெப்ட் பண்ணாம போக மாட்டாங்க. அடுத்ததாக அப்துல்லாஹ் இப்னு சுபைர் பேச்சாற்றல், ஃபசாஹத், ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து சொல். ஏன்னா உண்மை நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் பேசினா போய் சேரணும், உண்மையை திருப்பி இதை கேட்கக்கூடாதுன்ற லெவலையும் பேசலாம், இது மாதிரி நிறைய கேட்கின்ற லெவலில் என்ன செய்யலாம் பேசலாம். அப்படி பேசக்கூடிய தன்மை அப்துல்லா இப்னு சுபைர்ட்ட இருந்தது, அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்தது. அவர் என்னது பிரபல்யமாக இருந்தான்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் அதில் பார்க்கிறோம். மிகப்பெரிய மார்க்கறிஞராக, ஃபிக்ஹுள்ளவராக, நல்ல அதாவது மார்க்க விளக்கம் உள்ளவராகலாம் அவர் இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை, இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சப்ஜெக்ட் அவரோட வீரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி கண்டுகிறேன். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடு அதாவது ஹிசாருத்தார் வீடு முற்றுகையிடப்பட்டது. முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் அவரோட வீட்டுக்குள்ளே இருந்தாங்களே சில எல்லாரையும் போக சொன்னாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவர் கொல்லப்பட போறேன்னு அவர் விளங்கிட்டு, என்னால் யாரும் கொல்லப்படக்கூடாதுன்னு போக சொன்னார். போக மாட்டேன் அடம் பிடித்து நின்றவர்கள் இரண்டு பேர், மர்வான் இப்னுல் ஹகம், அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவங்கெல்லாம் என்னை பிடிச்சி நாங்கள் நிற்போம்னு சொல்லி இந்த நம்பிக்கை உஸ்மான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்துல்லா இப்னு சுபைரை சொன்னாங்க, என்ன யார் எனக்கு கட்டுப்படும் நினைக்கிறாங்களோ என்ற பிரச்சனை விஷயத்தில் அவர் அப்துல்லா இப்னு சுபைருக்கு கட்டுப்படுங்க, அவர் சொல்றதுக்கு கட்டுப்படுங்க. அந்த வீட்டுக்குள்ள தொழுவிக்கிற பொறுப்பு அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார் கொடுத்தார்கள். அந்த இதில் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட காயங்களை அவர் என்ன செய்தார் அடைந்தார். அவரை வந்து அதாவது டிஃபென்ஸ் பண்ற விஷயத்துல நிறைய காயங்களை என்ன செய்தார்கள் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சந்தித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு நேர்மை அவங்க இடத்துல இருந்தது என்பதை நம்ம அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு வரலாற்றுல. அதே போல தந்தையோடு அதாவது சுபைர் அலி ரதியல்லாஹு அன்ஹு சார்பா தானே சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக நடந்த யுத்தம் இருக்குது, அந்த அதாவது ஜமல் யுத்தம். இந்த ஜமல் யுத்தத்தில் தந்தையோடு இருந்தாங்க, தந்தையோடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள். ஜமல் யுத்தம் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் எதிர் தரப்பினர்களுக்கு இடையிலான நேர்மை சம்பந்தமாக படிக்கிறதுக்குரிய மிகப்பெரிய யுத்தம். அவர் தந்தையோடு என்ன செஞ்சார் போராடினார், தந்தைக்குள்ள தந்தை விஷயத்தில் அதாவது தந்தை பக்கம் இருந்து போராடின நேரத்தில் அங்கேயும் பெரும் வீரத்தை என்ன செய்தார் காட்டினார் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். அந்த யுத்தத்தில் தான் ஜுபைர் ரதியல்லாஹு கொல்லப்பட்டார். இதில் ஜமல் யுத்தத்தில் கொல்லப்பட்டு கொண்டவங்க நிச்சயமாக முனாஃபிக்காக தான் இருப்பாங்க, எந்த நபித்தோடு ஜுபைரை என்ன செய்யறதில்ல வெட்ட போவது கிடையாது, முனாஃபிக்கள் தான் கொண்டார்கள். ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், அதாவது அலி ரதியல்லாஹுக்கு எதிராக ஜுபைர் ரதியல்லாஹு யுத்தம் செய்கிறாங்க. அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அதாவது அலி ரதியல்லாஹு தேடி வராங்க, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி வந்து சந்திச்சுக்கிறாங்க. இவருடைய ஒட்டகம் அவருடைய ஒட்டகம் என்ன செய்து கழுத்து கழுத்து மோதிக்கிறது. யுத்தத்தில் அப்படி பேசிக்கலாமா, பேச டைம் இருக்குமா, பேசுகிறாங்கன்னா இருவர்கிட்டையும் நேர்மதிக்கு ரெண்டு பேருக்கும் என்ன செய்யும் தெரியும். அப்போ கேட்குற அலி அதாவது யா ஜுபைர் அத்தத்குர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, நானும் நீங்களும் தனிமையில் பேசிக்கொண்டிருந்தோம், ரெண்டு பேரும் மிக நட்புள்ளவர்கள் மிக நேசமானவர்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உங்களை பார்த்து கேட்டார்கள், அத்துஹைப்புஹு நீங்கள் அலியை விரும்புகிறீர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஆம் என்று சொன்னீர்கள். அப்புறம் ரசூலாங்க சொன்னாங்க, துகாத்திலுஹு அந்த தாலிமுன்லஹு, ஒரு நாள் அநியாயம் செய்த நிலையில் நீங்கள் அவரோடு யுத்தம் செய்வீர்கள் என்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். துகாத்திலுஹு அந்த தாலிமுன்லஹு, எத்தனையோ வருடங்கள் தாண்டிட்டா இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ், யுத்தம் மக்களை பல மாதங்களாக திரட்டி சமாதானத்துக்காக வந்த நேரத்தில் நடந்த ஒரு யுத்தம், பின்னால் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க உயிர் போய் கண்டிக்கிது பலருடைய, இந்த செய்தியை சொன்ன உடனேயே ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை திருப்பினாங்க, யுத்தகலத்தை விட்டு வெளியேறினார்கள், யுத்தகலத்தை விட்டு என்ன செய்தார்கள் வெளியேறினார்கள். அப்போ மகன்மாரில் ஒருவர் சொன்னார், அதாவது என்ன கோலத்தனமாக வெளியேறுறீங்களா தந்தையேன்னு கேட்டாங்க, கோழைத்தனமாக வெளியேறுகிறீர்களா தந்தையன்னு கேட்டார்கள். அப்போ ஜுபைர் சொன்னார்கள், நான் கோழை அல்ல என்பதை மக்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வீரமான வார்த்தை எப்படி, நான் கோழை அல்ல என்பதை எல்லா மக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நான் அலி இப்பொழுது ஒரு செய்தி சொன்னார், நான் அதை கேட்டால் இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது, ஹக்குக்கான போராட்டமா இல்லையாது போயிட்டாங்க. அந்த நேரத்தில் எதிர்பார்த்து இருந்த ஒரு முனாஃபிக் என்ன செய்யறாரு அம்பெய்து சுபேர் கொண்டு விடுகிறார். அப்ப கொல்லப்பட்ட யுத்தகலத்தை விட்டு வெளியேறிய பின்னால்தான், யுத்தகலத்தை விட்டு வெளியேறிய பின்னால் தான் என்ன செய்தார், கொல்லப்பட்டார்கள் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உதவியாகவும் நெருக்கமாக இருந்த, அப்போ பார்க்குறாங்க தண்டை வரலாறு, அப்துல்லா இப்னு ஸுபைர் என்ன வரலாறு பார்க்குறாங்க, ஒரு வீரமைக்கு ஒரு வரலாறு தான் செய்கிறாங்க பார்க்குறாங்க, வீரத்தோடு நேர்மையும் சேர்த்து பார்க்குறாங்க, ஹமாசத்தில் வெறும் வெறி மட்டுமல்ல நேர்மையை பார்க்குறாங்க. தந்தை திரும்பி போகிறார், இவ்வளோ வீரராக இருந்து சக்தி இருந்து திரும்பி போகிறார், இவைகளை பார்த்து வளர்ந்தவர்கள் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு ஆட்சி காலத்தில், அதாவது உஸ்மான்லா ஆட்சி காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், அதாவது ஒன்று வீட்டு முட்டுகையின் பொழுது பாதுகாப்புக்கு செயல்பட்டது, இன்னொன்று ஆப்பிரிக்காவில் யுத்தம் நடந்தது, வட ஆப்பிரிக்கா யுத்தம், வட ஆப்பிரிக்காவில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதி. இந்த வட ஆப்பிரிக்காவுடைய நடக்கக்கூடிய அந்த யுத்த காலப்பகுதியில் முஸ்லிம்களுடைய செய்தி வந்து இன்கிதா, அதாவது என்னது தொடர்பு அறந்து போயிடுச்சு, அங்கே என்ன நடக்கிறது செய்தி வராது போயிட்டு. அப்போ ஒரு படையை திரட்டி அனுப்பினார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த படையில் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு தான் தலைமை தாங்கினார். ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருடைய வீரம் திட்டம் அறிவெல்லாம் வெளிப்பட்ட முதல் யுத்தமாக அந்த ஆப்பிரிக்காவில் நடந்த யுத்தத்தை என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். அங்க ஆப்பிரிக்காவில் நடந்த யுத்தத்தான் வீரம் திட்டங்கள் அவருடைய அறிவு ஞானம் எல்லாம் வெளிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யுத்தமாக அதை என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். ஆப்பிரிக்காவில் வட பகுதியிலே நடந்த அந்த யுத்த பகுதி, அதில் வெற்றி கொண்டாங்க முஸ்லீம்கள், அதில் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது நீங்கள் அவருடைய யுத்தம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பகுதி. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, அவர் மிகப்பெரிய மார்க் அறிவுள்ள ஒருவராக இருந்தார், ஒரு எம்ஏ அல்லது பிஎச்டி உடைய ஆய்வாக செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி முஆவியா ஃபிக்ஹ் முஆவியா முஆவியா ரதியல்லாஹு ஃபிக்ஹ் என்று சொல்லப்பட்டதோ, அதுபோல அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஃபிக்ஹ் மார்க்க ரீதியான சட்ட தொகுப்பு அப்படி என்ன, அவருடைய ஆய்வுகள் அவருடைய அவருடைய அந்த ரிசர்ச் சம்பந்தமாக ஒரு தனி ஆய்வே என்ன செய்யப்பட்டிருக்குது செய்து நூலாக வெளியேற்றப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு மார்க்க விளக்கம் சுபஹானல்லாஹ், வீரம் அறிவு ஞானம் பேச்சாற்றல் எல்லாமே சேர்ந்து திரண்ட மக்களாகத்தான் அவங்க என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மார்க் அறிவுள்ளவராக இருந்தார்கள். அதனால் நபித்தோழர்களில் அதாவது அபாதில ஃபுகஹாக்கள் இருக்கிறாங்களே, ஃபுகஹாக்கள்னா என்ன, ஃபக்கை மார்க்க விளக்கம் உள்ளவர்கள், நல்ல மார்க்க திறமை உள்ளவர்கள், மார்க்க சட்ட நிபுணர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அபாதிலாக்கள் என்று நாலு பேர் அழைக்கப்பட்டார்கள். அபாதிலாண்டா என்ன, அப்துல்லா அப்துல்லா அப்துல்லான்னு வரக்கூடியவர்கள் பண்மை அபாதிலா, அபாதிலாக்கள்னு அறிவிக்கப்பட்டால் நாலு பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபித்தோழர்கள் நாலு பேர் சொல்லுங்க. அப்துல்லால அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா, அப்துல்லா இப்னு ஸுபைர், வேறு இந்த அபாதிலாக்கள் என்று அழைக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொன்னால், ஒன்று அப்துல்லா இப்னு ஸுபைர், ஒன்று அப்துல்லா இப்னு ஸுபைர், அடுத்தது வந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், இவர்கள் அபாதில் அதாவது மார்க்க விளக்கத்தில் உள்ள அந்த அந்த அதில் பிரபல்யமானவர்களாக அழைக்கப்பட்டவர்கள். அடுத்தாக அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு ஸுபைர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு உமர், இன்னொரு அப்துல்லா அப்துல்லா இப்னு அப்பாஸ், அபாதிலாக்களாக இருக்கு. அப்துல்லா இப்னு மசூதும் அதாவது மார்க்கம் படித்தவங்க தான், ஆனால் அபாதிலா கண்டவர்கள் அந்த லிஸ்ட்டில் ஃபிக்ஹுடைய இதில் அழைக்கப்படலை, அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்போ பிரபல்யமான நபித்தோழர்களாக என்ன செய்தார்கள் இவர்கள் இருந்தார்கள் அபாதிலத்துல் ஃபுகஹா, ஃபுகஹாக்களுடைய மார்க்க விளக்கமுள்ள அந்த அப்துல்லா என்ற பட்டியல் அழைக்கப்பட்டவர்கள் ஒருவராக இருந்தார். ஹலீஃபாவாக ஆட்சியாளராக வீரமுள்ளவராக நல்ல ஃபக்கு அது ஃபக்கீஃபாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை இவருடைய வரலாற்றை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இதுவரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பகுதி அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான அறிமுகமாகவும் அவருடைய வீரம் அவருடைய இல்மோடும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதற்கு பின்னால் அதாவது ஒரு ஒரே ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், அவருக்கு இருந்த பிள்ளைகள் அவரது மனைவிமார்கள் அவரது குழந்தைகள் சம்பந்தமான அந்த விஷயங்களை நான் ஆட்சியோடு கிலாபத்தோடு சம்பந்தப்படுகின்ற அந்த பகுதியில் சம்பந்தப்படுத்தி என்ன செய்கிறேன் இன்ஷாலா வரக்கூடிய வாரம் நான் அதை சொல்கிறேன். அது இரண்டு வாரத்தினுடைய வரலாறு என்ன செய்யலாம் நம்ம முடிக்கலாம் இன்ஷாலா. ஹிலாபத் அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன முன்னோர் தான் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும். முஆவியா ரழியல்லாஹு ஆட்சி காலத்தில் சிறந்த ஒரு மனிதராக அப்துல்லா இப்னு ஸுபைர்லாம் இருந்தாங்க, நல்ல தொடர்பு இருந்தது. யசீதுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அதாவது ஒவ்வாமை, பின்னர் முஆவியத் இப்னு யசீத் ஆட்சி என்ன செய்கிறாரு ஆட்சியிலிருந்து நீங்கிக் கொள்கிறாரு. அந்த டைமில் என்ன செய்கிறாரு இவர் வந்து தன்னை ஹலீஃபா வாரித்தார்கள். அதுக்கான நியாயங்கள்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் அதை சொன்னேன். இன்ஷால்லா என்ன பின்னணி அதில் நடந்த ஃபித்னாக்கள் என்ன, மக்கா கவுத்துல்லா எரிஞ்சுது, அந்த அவர்களுக்கு இடையில் நடந்த யுத்தத்தில் கவுத்துல்லா எரிஞ்சுது, மக்காவில் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் செய்த அநியாயங்களில் மிக முக்கிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். அப்போ இந்த பகுதி என்ன, எதன் காரணமாக எரிஞ்சது? யாருமே எரிக்கலை, ஆனால் ஏன் எரிஞ்சது, பின்னணி என்ன, இது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷால்லா, அதாவது முழுமையான ஒரு பின்னணியோடு, இது ஒரு கோரமாகவும் பார்த்துடக்கூடாது, நல்ல நல்ல பகுதிகள் மறைக்கப்பட்டு விடக்கூடாது, இதெல்லாம் விரிவாக இன்ஷால்லா வரக்கூடிய வாரம் அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்சி சம்பந்தமான பகுதியை பார்ப்போம். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.